விவிலிய தேடல் திருப்பாடல் 133 பகுதி 2.
எனதருமை அன்புள்ளங்களே, அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலத்தில் லாரன்ஸ் என்ற நகரில் உள்ள நோத்ருதாம் கத்தோலிக்க பள்ளியில் பிரையன் சீமன் என்ற இளைஞன் புதிதாக சேர்ந்து முதல் நாள் வகுப்புகளுக்கு சென்றார். அப்பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியரிடமிருந்து பிரையனுக்கு ஒரு ஆச்சரியமான அழைப்பு வந்தது. நமது பள்ளியின் ஓட்டப்பந்தய குழுவில் நீ சேர வேண்டும் என்பதே அந்த அழைப்பு. இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கின்றது என்று நீங்கள் சிந்திக்கலாம். அன்புள்ளங்களே, பிரையன் சாதாரண இளைஞன் அல்ல. இவர் பிறந்தபோது மருத்துவமனையில் நிகழ்ந்த ஒரு விபத்தால் இடுப்புக்கு கீழ் முற்றிலும் உணர்விழந்து சக்கர நாற்காலியில் வாழ்பவர். எனவேதான் இந்த அழைப்பு அவருக்கு அதிர்ச்சியை தந்தது. ஆனால் அன்றிலிருந்து தன் வாழ்வில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமானது என்றும் பிரையன் கூறுகின்றார். அன்பு இதயங்களே, ஆகஸ்ட் 29 இப்புதனன்று லண்டன் மாநகரில் ஆரம்பமாகும் மாற்றுத்திறனுடையோர் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் 22 நிரம்பிய பிரையன் சீமன் 100, 200, 400, 800 மீட்டர் பந்தயங்கள், மாரத்தான் ஆகிய அனைத்து சக்கர நாற்காலி ஓட்டங்களிலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சார்பாக கலந்து கொள்கின்றார். இவர் கட்டாயம் சாதனைகள் படைப்பார் என்பது அமெரிக்கர்களின் கனவு. பிரையன் பெற்றுள்ள இந்த வளர்ச்சிக்கு தன் குடும்பமும் தான் வளர்ந்த ஊர் சமுதாயமும் முக்கிய காரணம் என்று இவர் கூறுகின்றார். இவரது உடல் குறையை பெரிதுபடுத்தாமல் இவரது குடும்பமும் ஊர் சமுதாயமும் இவரை காத்து வளர்த்ததால் இன்று இவர் உலக அரங்கில் சாதனைகள் புரிய வந்துள்ளார். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது என்ற திருப்பாடல் 133 துவக்க வார்த்தைகளுக்கு பிரையன் சீமன் வாழ்வு சிறந்ததொரு எடுத்துக்காட்டு. அன்பு இதயங்களே, இப்புதனன்று ஆரம்பமாகும் மாற்றுத்திறனுடையோர் ஒலிம்பிக் விளையாட்டுகளில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு வீரரின் பின்னணியிலும் ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் ஒன்றுபட்டு அவர்களை வளர்த்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது.
அன்பு இதயங்களே, சியோன் மலை திருப்பயண பாடல்கள் என்ற தொகுப்பில் உள்ள 133 நமது தேடலை சென்ற வாரம் ஆரம்பித்தோம். நம்மை சுற்றியுள்ள இயற்கை அனைத்தும் ஒரே குரலாக சொல்லித்தரும் ஒற்றுமை பாடங்களை மனிதர்களாகிய நாம் பயில்வதற்கு பதிலாக நமக்குள் இருக்கும் பிரிவுகள், பிளவுகள், பகை உணர்வுகளை இயற்கையின் மீதும், முக்கியமாக விலங்குகள் உலகின் மீதும் நாம் திணிக்க முயல்கிறோம் என்ற கோணத்தில் சென்ற வாரம் நாம் சிந்தித்தோம். அன்பு இதயங்களே, ஒற்றுமையின்றி நாம் வாழ்வதற்கு பல காரணங்கள் உண்டு. அவற்றில் ஒன்று நமது ஞாபக சக்தி. இந்த ஞாபக சக்தியில் தேவையற்ற காயங்களை, பழைய பகைமை உணர்வுகளை நாம் வளர்த்து கொள்வதாலேயே நம்மால் ஒருங்கிணைந்து வாழ முடியாமல் துன்புறுகிறோம். நமது நினைவுகளில் பதிந்த காயங்களை வரலாறாக பதித்து மீண்டும் மீண்டும் இந்த வன்முறைகளை திருப்பி பார்க்கும் வழிமுறைகளையும் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். இந்த வரலாற்று காயங்கள் தலைமுறை தலைமுறையாக நம்மோடு பயணம் செய்கின்றன. அன்பு நெஞ்சங்களே, மைக்கேல் கிறிஸ்டோபர் என்பவர் எழுதிய தி பிளாக் ஏஞ்சல், கருப்பு வானத்தூதன் என்ற நாடகத்தில் வரும் ஒரு காட்சி இது. மனதை பாதிக்கும் ஒரு காட்சி. ஹெர்மன் எங்கல் என்பவர் 2nd World War போது ஜெர்மானிய இராணுவத்தில் ஒரு தளபதியாக பணிபுரிந்தவர். இவர் இழைத்த போர் குற்றங்களுக்காக போர் முடிந்த பின் 30 சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் விடுவிக்கப்பட்டார். தன் விடுதலைக்கு பின் அவர் மனித சமுதாயத்தின் கண்களிலேயே அதிகம் பட வேண்டாம் என்ற தீர்மானத்தோடு ஒரு மலைப்பகுதியில் ஒரு சிறு வீட்டை அமைத்து கொண்டு தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தார். தன் வாழ்வில் முற்றிலும் ஒரு புதிய பகுதியை துவக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தார். தளபதி ஹெர்மனின் சிறை வாழ்வையும் அதற்கு பின் அவர் மலைக்கு சென்று வாழ்வதையும் மோரியோ என்ற ஒரு பத்திரிகை நிருபர் தொடர்ந்து கவனித்து வந்தார். மோரியோவின் குடும்பத்தையும் அவர் ஊரில் இருந்த அனைவரையும் அவர்கள் ஊருக்கு வந்த ஜெர்மானிய வீரர்கள் சுட்டு கொன்றனர். அந்த வீரர்களின் தலைவராக இருந்தவர் ஹெர்மன் எங்கல். எனவே மோரியோவினால் ஹெர்மனை மன்னிக்கவே முடியவில்லை. நீதிமன்றம் வேண்டுமானால் 30 ஆண்டுகள் சிறைவாழ்வுக்கு பிறகு ஹெர்மனை விடுவித்திருக்கலாம். ஆனால் அவர் இறக்க வேண்டும் என்ற முடிவோடு மோரியோ அவர் தங்கியிருந்த மலைக்கு சென்றார். அப்பகுதியில் வாழ்ந்த கிராமத்து மக்களிடம் ஹெர்மன் செய்த கொடுமைகளையெல்லாம் விளக்கி அவர் வாழும் வீட்டை அவர்கள் கொளுத்தும்படி அவர்களை தூண்டிவிடுகின்றார். அன்றிரவு கிராமத்து மக்கள் ஹெர்மனின் வீட்டை கொளுத்துவது என்ற தீர்மானத்தோடு இருந்தனர். மாலையில் மோரியோ தன் மனதிலிருந்த கோபத்தையெல்லாம் கொட்டிவிட வேண்டும் என்று ஹெர்மன் வீட்டுக்கு செல்கின்றார். அவரை அன்போடு வீட்டுக்குள் அழைத்து ஹெர்மன் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவரது மனைவி மோரியோவுக்கு தேநீர் தயாரித்து கொடுக்கின்றார். மோரியோ தன் ஆத்திரத்தையெல்லாம் வாய் வார்த்தைகளாக கொட்டி கொண்டிருக்கும் போது ஹெர்மன் தன்னிடம் உருவாகியுள்ள மாற்றங்களை அவரிடம் அமைதியாக எடுத்து கூறுகின்றார். மோரியோவின் மனம் மாறுகின்றது. அன்றிரவு கிராம மக்களும் தானும் சேர்ந்து அவரை கொல்ல திட்டமிட்டிருப்பதை ஹெர்மனிடம் கூறுகின்றார் மோரியோ. அது மட்டுமல்ல, அவரையும் அவரது மனைவியையும் தான் காப்பாற்ற விழைவதாகவும் சொல்கின்றார் மோரியோ. ஹெர்மன் அவர் சொன்னதை கவனமாக கேட்ட பின்னர் அவரோடு தானும் தப்பிக்க சம்மதம் என்று சொல்கின்றார். ஆனால் ஒரு நிபந்தனை, மோரியோ தன்னை முழுவதுமாக மன்னித்து விட்டதாக சொன்னால் மட்டுமே தான் அவரோடு தப்பிக்கப் போவதாக சொல்கின்றார் ஹெர்மன். மோரியோவுக்கு அதிர்ச்சி. ஹெர்மனை தப்பிக்க செய்வதற்கு மோரியோ தயாராக இருந்தார், ஆனால் அவரை மன்னிப்பதா? அது தன்னால் முடியாது என்று தீர்மானிக்கின்றார். ஹெர்மனும் அவரது மனைவியும் அவரோடு தப்பித்துச் செல்ல மறுக்கின்றனர். அன்றிரவு இருவரும் வீட்டில் இருக்கும்போது கிராமத்து மக்கள் வந்து வீட்டை கொளுத்தி இருவரும் இறந்து விடுகின்றனர். அன்பு இதயங்களே, ஹெர்மனின் உயிரை காக்க முன்வரும் மோரியோவால் அவரை மன்னிக்க முடியாமல் போவது வேதனையான சங்கடமான கேள்விகளை நமக்குள் எழுப்புகின்றது. ஆனால் மனித சமுதாயம் அன்று முதல் இன்று வரை போராடி வரும் ஒரு நிதர்சனமான உண்மையும் இதுதானே. எனதருமை அன்புள்ளங்களே, த பிளாக் ஏஞ்சல் நாடகத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு முற்றிலும் மாறாக 2ஆம் உலகப் போரின் போது உருவாக்கப்பட்ட நாட்சி வதை முகாம்களில் மக்கள் மனதில் பொங்கி எழுந்த மன்னிப்பு மனிதகுலத்தின் மீது நமது நம்பிக்கையை வளர்க்கின்றது. 2ஆம் உலகப் போரில் நாட்சி வதை முகாம்களுக்கு பிறகு நடந்த மனதை உருக்கும் மன்னிப்பு நிகழ்ச்சிகள் பல ஆயிரம். நாட்சி வதை முகாம் ஒன்றில் சுவற்றில் காணப்பட்ட வரிகள் இவை. அங்கு சித்திரவதைகளை அனுபவித்த ஒரு கைதி இதை எழுதியிருக்க வேண்டும்.
நல்ல மனதுள்ளவர்களை நினைவு கூர்ந்தருளும், அவர்களை மட்டுமல்ல தீமை செய்வோரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் எங்களுக்கு இழைத்த கொடுமைகளை மட்டும் நினையாதேயும், அந்த கொடுமைகளால் விளைந்த பயன்களையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த கொடுமைகளால் எங்களிடையே ஏற்பட்ட ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் தேற்றிய மனப்பாங்கு, எங்கள் அஞ்சா நெஞ்சம், நாங்கள் காட்டிய தாராள குணம், இவைகளையும் நினைவு கூர்ந்தருளும். நாங்களும் அவர்களும் இறுதி தீர்வைக்கு வரும்போது அவர்கள் விளைத்த தீமைகளால் எங்களுக்கு ஏற்பட்ட நன்மைகளை கண்ணோக்கி அவர்கள் தீமைகளை மன்னித்து அவர்களுக்கு நல்வாழ்வை தந்தருளும்.
அன்பு இதயங்களே, 2008ஆம் ஆண்டு லாரா வால்டர்ஸ் என்ற அமெரிக்க இளம்பெண் ஆப்பிரிக்காவின் ருவாண்டாவை பற்றிய ஓர் ஆவணப்படம் எடுத்தார். அந்த படத்தின் தலைப்பு ஆஸ் வி ஃபகிவ், நாங்கள் மன்னிப்பது போல். இந்த படத்தின் ஆரம்பத்தில் திரையில் தோன்றும் வரிகள் இவை.
சிறையில் இருக்கும் ஒரு கொலைகாரனை நீங்கள் வாழும் பகுதியில் விடுதலை செய்யப் போகின்றார்கள் என்றால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாளை இந்த அரசு ஒருவரை அல்ல 40,000 கொலையாளிகளை விடுதலை செய்கின்றார்கள். இவர்கள் நாம் வாழும் பகுதியில் வாழ வருகிறார்கள்
என்ற இந்த வரிகள் இந்த ஆவணப்படத்தின் மைய பிரச்சனையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. ருவாண்டாவில் துட்சி இனத்தைச் சேர்ந்தவர்களில் 800,000 பேருக்கு மேல் 1994ஆம் ஆண்டில் கொல்லப்பட்டனர். இவர்களில் 300,000-க்கும் அதிகமானோர் குழந்தைகள். இந்த கொலைகளை செய்ததாக ஒத்துக்கொண்ட 70,000 பேருக்கும் மேற்பட்ட ஹூட்டு இனத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2005 இவர்களை அரசு விடுவித்தது. தாங்கள் கொலை செய்தது போக எஞ்சியிருந்த துட்சி மக்கள் மத்தியில் ஹூட்டு இனத்தை சேர்ந்த இக்கொலையாளிகள் மீண்டும் வாழ வந்தனர். இக்கொலையாளிகளுக்கும் கொலை செய்யப்பட்டோரின் குடும்பங்களுக்கும் இடையே நடந்த அந்த ஒப்புரவை இந்த ஆவணப்படம் காட்டுகின்றது. அன்பு இதயங்களே, மனதை சங்கடப்படுத்தும் பல காட்சிகள் இந்த படத்தில் உள்ளன. கொலையாளிகளை மன்னிக்கவே முடியாது என்று ஆரம்பத்தில் கூறும் துட்சி மக்கள் முடிவில் அவர்களை மன்னிக்கும் காட்சிகள் உள்ளத்தை அதிகமாக பாதிக்கின்றன, நம்பிக்கையையும் தருகின்றன. அதேபோல் அந்த கொலையாளிகளும் கண்ணீரோடு மன்னிப்பு வேண்டுவது மனதை தொடும் காட்சிகள். இந்த ஆவணப்படமும் இதை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகமும் பல்லாயிரம் மக்களின் மனங்களில் மன்னிப்பை வழங்கியுள்ளது, மன்னிப்பை வழங்க தூண்டியும் உள்ளது. அன்பு இதயங்களே, மனிதகுலம் ஒன்றுபட்டு வாழ்வதால் உருவாகும் நன்மைகளை விளக்க திருப்பாடல் ஆசிரியர் இரு அழகான ஒப்புமைகளை கூறியுள்ளார்.
திருப்பாடல் 133. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம், அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவருடைய அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சீயோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும்.
நறுமண தைலம் என்ற ஒப்புமை இறைவனையும் விண்ணகத்தையும் சார்ந்த புனித எண்ணங்களையும், மலைப்பனி என்ற ஒப்புமை உலகம் சார்ந்த நடைமுறை எண்ணங்களையும் நம் உள்ளங்களில் தூண்டும் வலிமை பெற்றவையாக உள்ளன. இந்த ஒப்புமைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை அடுத்த தேடலில் நாம் தொடர்வோம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.